சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருமூலருடைய திருமந்திரம் ஒரு வாழ்வியல் நூல். இதில் வந்து சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். இப்போ திருமந்திரத்தை பற்றி நான் ஒரு முன்னுரையை சொல்லணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் வந்து 3047 பாடல்கள். திருமூலரால் அருளப்பட்டது. இந்த 3047 நூல் மட்டுமே கிடையாது, இதில் 300 ஒரு நூல் இருக்கு. திருமந்திரம் 300 ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை நம்ம கொஞ்சம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாருமே. அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருக்கலாம், அவ்வளோதான். திருச்சியிலேயே 4 பேர்கிட்ட இருக்கும். தஞ்சாவூரில் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரில் அது நான் ஒன்று, அவ்வளோதான். வேறு யார்ட்டும் கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது திரு தஞ்சாவூரில், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடைக்காது. உரையோட அது ரகசியத்தோட மூலன் செய்தது 30 உபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த 30 உபதேசம்ங்கிறது இந்த 3047 இங்க போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தோம்னா 30 உபதேசம் 30 நூலுங்கிறது தனி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 30 இருக்கு. திருமந்திரத்தில் வந்து மணி மந்திர ஔஷதம் சொல்கிறோம் இல்லையா, மூணுமே இதில் அடக்கமாகிடும். எல்லா மந்திரங்களும் உண்டு, தந்திரங்களும் உண்டு. அதே மாதிரி சில வானியல் நுட்பங்களும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆன்மீக மருத்துவ வானியல் எல்லாமே கலந்துருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்முடைய திருமூலரோட பெருமை சொல்லும் பொழுது, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இந்த திருமூலர் வந்து 63 நாயன்மார்களிலையும் வருவார். நல்லா கேட்டுக்கணும். இந்த திருமூலர் சித்தராகவும் வருவார், சிவயோகியாகவும் வருவார், சிவஞானியாகவும் வருவார். எல்லா நிலைகளிலும் வரக்கூடியவர் திருமூலர். இவருடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நண்பர் வந்து அகத்தியர். சுருக்கமான வரலாறை மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அப்பப்போ நிறைய சொல்லிக்கலாம். இந்த நண்பர் அகத்தியர் வந்து பொதிகை மேலே இருக்கும் பொழுது திருமூலர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு வந்தார். இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன். திருமூலர் சொல்கிறார், மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம் அப்படின்னு. அப்போ இது தமிழ் பேர் தான், தமிழ் பேர் தான் அது. அது வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சோதனை கிடைக்குது. சிவயோகியாக இருந்த அந்த சுந்தரநாதர் இந்த மாணாக்கராக இருந்தார், நந்தியம் பெருமானுடைய மாணாக்கராக இருந்தவர், சிவபெருமானுடைய மாணவர். தென் திசை நோக்கி வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருப்பதம், காளகஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், சிதம்பரம் வர்றார். வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் அவருக்கு கூட கிடைச்சது. இந்த திருவாவடுதுறைங்கிற ஊர் இருக்கு பார்த்தீங்களா, திரு ஆவடுதுறை. அப்படி பிரிக்கணும். ஏன் இந்த திருமந்திரத்தில் வந்து உங்களுக்கு 3047 பாடல்களில் எந்த இடத்தில் சந்தேகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இறைவன் திருவருளால் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாது. நம்ம இது இந்த ஒரு வகுப்பு மட்டும் கிடையாது, நாம் நிறைய செய்ய சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அங்கே இந்த பசு கூட்டம் அழுகிறது. அப்படி அழும் பொழுது ஒரு அருளாளருக்கு என்ன இலக்கணம்னா, பிற உயிர்களை பார்த்த உடனேயே இரக்கம் வரணும். அதுதான் அருளாளருக்குள்ள இலக்கணம். அவன் திருமூலர் பார்க்கும்பொழுது ஒரு எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த பசு கூட்டங்கள் அழுகின்ற பொழுது அந்த அந்த துயரை நீக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சார். அவருக்கு சித்தர் நிலை தெரியும். அட்டமா சித்தின்னா உங்களுக்கு மூணாவது அந்தத்தில் நான் பேச போறேன். ஒரு உடம்புலிருந்து இன்னொரு உடம்புக்கு உயிரை மாத்திக்கலாம். அதே மாதிரி அது கூடு விட்டு கிடு கூடு பாயுதல்னு சொல்றது. நம்மளால முடியுமான்னு கேட்காதீங்க, நான் அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சித்துக்கள் உள்ள நிலை கொஞ்சம் அப்படி மூணாந்தந்திரம் பேசும்போது அந்த நிலைகளை கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். நீங்க வாய்ப்பு இருந்து கடவுள் துணை இருந்ததுன்னு சொன்னா கெட்டே பிடிச்சிங்க. என்ன அத்தமா சித்தி எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணனா கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு உண்டு. இந்த காலத்திலே உண்டு. யோசனை பண்ணலாம், இதை திருமூலர் அந்த காலத்துல தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க. எப்பொழுதும் முடியும். அன்றைக்கும் சித்தர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். அப்படி அந்த சித்தர் திருமூலர் சுந்தரநாதன் தானே, இயல்பான பேர் சுந்தரநாதர் யோகி தான். அவர் வருகின்ற பொழுது பசும் கூட்டங்கள்லாம் அப்படியே அழுகுது. இப்போ அழும் பொழுது ஏன் அழுகுதுன்னு கேட்டால், அந்த பசுமாடுகளினுடைய தலைவர் மூலர்னு இருக்கார் இல்லையா, மூலன், அவருக்கு இறந்துடுறார். அப்போ தன்னுடைய தலைவனை நோக்கி அந்த பசுமாடினுடைய முதலாளி இல்லையா, அதற்காக அந்த பசு கூட்டம் அழுகுது. உடனே என்ன செஞ்சிடறாரு, அவர் யோகியாக இருந்ததுனால சித்தர்களுக்குள்ள தகுதி அவர்கிட்ட இருக்கு. அத்தமா சித்தியும் தெரியும், யோக நிலை கொஞ்சம் சின்னது, சித்தர் நிலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் அவரை சொல்ல முடியுமா அவ்வளவுன்னு சொல்லிடுறேன். அப்போ அவர் என்ன செஞ்சிடறாருன்னா, தன்னுடைய உடம்பிலேருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். உடம்புலேருந்து உயிரை பிரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. பிரிக்க முடியும். உடம்பையும் உயிரையும் பிரிக்க தெரியணும். மாணிக்க வாசகரே இந்த இடத்த சுட்டி கட்டுறார். உடம்புக்கும் உயிருக்கும் நினைச்சா உடம்புலேருந்து உயிரை பிரிக்க தெரியணும், நினைச்சா உடம்பையும் உயிரையும் சேர்க்க தெரியணும். அதை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்விங்கிறார். சொல்றா இல்லையா, செத்திடவும் பிறந்திடவும் இனி சாவாது இருந்திடவும் அத்துணையும் அறியாதால் அறியும் அறிவு எவ்வறிவோ. ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோ. அப்போ உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கவும் தெரியணும், அந்த உடம்புல திரும்ப உயிரை நம்ம வச்சுக்கவும் தெரியணும். அந்த மாதிரி யாராவது தேடி பார்க்குறீங்களா? அது அட்டமா சித்தில அது ஒரு நிலை. கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இப்போ அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து இந்த ஆகாய மார்க்கமாக வருவாங்க, ககன மார்க்கம்னு பேர். இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து பெரிய உயரத்தில் வந்து பறந்து பறக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி சித்தர்கள் பறந்து வருவாங்க. போகர், கருவூரார், அகத்தியர், இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ககன மார்க்கமாக வருகின்ற பொழுது அவர்கள் பறந்து வருவாங்க. ஆழமாக கேளுங்க, எல்லாம் புதுசாகவே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுது தான் இந்த காட்சியை அவர் பார்க்குறாரு. இந்த சுந்தரநாதன் என்ற பெயரில் உள்ள யோகி அந்த பசுவினுடைய அழுகையை பார்த்த உடனேயே அந்த மூலன் என்ற இடையருடைய உடம்பில் புகுறார். புகுந்த உடனேயே அந்த உள்ள இருக்கிற உடம்பு மூலருடைய உடம்பு, உள்ள நுழைஞ்ச உயிர் யோகியினுடைய உயிர். திருமூலரை வந்து யோகியிலையும் சேர்த்துக்கணும், சித்தர்லையும் சேர்த்துக்கணும், ஞானியிலையும் சேர்த்துக்கணும், அருளாளர்லையும் சேர்த்துக்கணும், நாயன்மாரையும் சேர்த்துக்கணும். எல்லா வரிசையிலையும் வரக்கூடியவர் அவர். அவர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உயிரை வச்சு தானங்க உடம்பு. உடம்புக்கு மரியாதை எதனால, உயிருக்கு தான் மரியாதை. உள்ள இருக்கிற உயிர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அங்க பேசும். உள்ள இருக்கிற யோகியினுடைய உடம்பா இருக்கிறதுனால, உயிரா இருக்கிறதுனால செயல்பாடு மாறி இருக்கு. அந்த பசுமாடெல்லாம் வீட்டுக்கு போகுது மாலையில, அதை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு போறாரு. ஏன்னா இவருக்கு தெரியாது இல்லை, வீடு தெரியாது, அதனால வீட்டுக்கு போற. போன உடனே அந்த அம்மா வழக்கம் போல வரவே இருக்கிறாங்க. இவர் ஒதுங்குற உயிர்ல உங்களுக்கு உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு சப்ஜெக்ட் திருமந்திரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் உள்ள நுழைஞ்சிடும். திருமந்திரம் 14 சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது முறைப்படி படிக்கிறோம். ஆனா இங்க திருமந்திரம் படிக்கும் பொழுது சாஸ்திர கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்தந்த பாட்டில் வந்து விடும். அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் யோக நிலையில இருந்ததுனால அந்த அவருடைய மூலனுடைய மனைவி தடுமாறுறாங்க, என்னமோ மாற்றம் இருக்கு அப்படின்னு. இவர் ஒதுங்குற. அப்புறம் ஊர்ல கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தா அந்த காலத்துல பஞ்சாயத்து தானே, ஊரு கூடி 5 பேர் சேர்ந்தா பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கணும்? குறைந்தபட்சம் அம்பேத்கரோட முடிவு பண்ணிட்டாங்க. ஆஹா, இது உடல் வேறு உயிர் வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சுருக்கமா சொல்றேன் வரலாறு. மூலனுடைய உடலில் அமர்ந்து அதனால திருமூலர்னு பேர் வந்துச்சு. இந்த திருவாவூர்துறையில படர அரசுன்னு இன்னைக்கும் இருக்கு. அந்த மரத்துல உட்கார்ந்தார், சிவ யோக நிலையில் உட்கார்ந்தார். நான் இப்ப யோக நிலையை பத்தி நான் பேசணும்னா அது 1 மணி நேரம் ஆகும். அந்த யோகத்துல உட்கார்ந்தாருங்க பல ஆண்டுகள், எண்ணற்ற ஊழிகாலம், பல்லூழி காலம்ங்கிறார். யோகத்திலே இருந்தார். எப்ப கண்ணா முழிக்கிறாரோ அவருக்கு தெரியாது. அவர் பரவாயில்லையே, நல்ல வாழ்க்கையா இருக்காது. உட்கார்ந்த ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது பேர் திருமந்திர மாலைன்னு பேர். திருமந்திர மாலை ஏன் மாலைன்னு பேர் வைக்கணும்? ஒரு பூ கதம்பத்துல பல பூக்கள் இருக்கும் இல்லையா? ரோஜா பூனா ரோஜா மட்டும் இல்ல, கதம்ப மாலை. இதுல பல செய்திகள் இருக்கும். ஆனா காலையில தொண்ணூறு மாதிரியில வந்து எல்கேஜில இருந்து பிகேஜி வரைக்கும் உள்ள சிலம்பஸ் உள்ளது. யாரு வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் எப்படிப்பட்ட வயதிலையும் அதுக்கு பொருள் தேட முடியும். அத்திருமந்திர மாலை என்ற ஒரு நூலை அருளினார். இது ஏன் அருளினார்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அவர் என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா கேக்குற, உலகத்தார் உய்ய பிறவி பிணி நீங்க, திருமந்திரம் ஏன் அருளப்பட்டது? ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? உலகத்தவர்கள் உய்வதற்காக, பிறவியில் இருக்கக்கூடிய பிறவி என்ற பிணி, பிணின்னா பிணிக்கப்பட்டது பிணி இல்லையா? இது எத்தனாவது பிறவி இது நமக்கு தெரியல. சொல்லிட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான், நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்ப ஒன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்ல. இப்ப திருமந்திரத்தை திருமூலர் ஏன் அருளினார் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா, திருமந்திரத்தை அருள்வதற்காகவே திருமூலர் இறைவனால் படைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் ஒரு இறைவனுடைய திருவருளை பெற்றவர். இவரே தன்னுடைய வரலாறு சொல்லுவார் பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இப்ப நந்தி வழிகாட்டன, நந்திங்கிறது யாரை குறிக்குதுன்னா குரு, நந்தி என்பது அவருடைய குரு. சிவன் வச்சுக்கல, சிவனுக்கும் நந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்றார். இப்படித்தான் அவர் வந்து இந்த திருமந்திரத்தை அருளினார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது உள்ள அகத்தியர் வந்து கைலாய போயிட்டார். எல்லாம் கேட்டேங்க, கைலாயத்துல இருந்தவர் இல்லையா, அவர் அங்க போயிட்டார். திரும்பவும் போய் உதகைக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காரு ட்ரெயின் எல்லாம் போறது கிடையாது. அவங்க அப்படியே கூப்பிட்டா வருவாங்க போவாங்க. ஆகாய ககன மார்க்கம்ல வருவாங்க அவங்க. இப்ப நம்ம படிக்க போறோம் திருமந்திரத்துல வந்து இப்ப நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு வார்த்தைக்கும் நான் பொருள் சொல்லித்தரேன். எத்தனை வார்த்தைகள் எண்ணி பார்த்துங்க சொல்லி. அப்புறம் முடிச்சிட்டு திரும்ப கைலாயம் போயிட்டார். நமக்கு கிடைச்சது என்ன? திருமந்திரம். இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, தேவாரம் மறைக்கப்பட்டதை போல திருமந்திரமும் மறைக்கப்பட்டு மீண்டும் திருஞான சம்பந்தரால் எடுக்கப்பட்ட நூல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமந்திரத்தில் பதி, பசு, பாசம் இந்த மூன்று உண்மைகள், மூன்று பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைகள், இதை முதன் முதலாக சொன்ன நூல் திருமந்திரம். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு இலக்கணம், சைவத்துக்குள்ள இலக்கணம். நான் பேசும்பொழுதே உங்களுக்கு புரியும். சில பேருக்கு வந்து படித்தவங்க இருப்பாங்க, சமய துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருமுறையில் ஊன்றியவர்கள் இருப்பார்கள், பல பேர் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து இது என்னதான் திருமந்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு புதுசாக வர்றவங்களும் வருவாங்க. அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ சொல்லும்பொழுது புரிஞ்சிங்க, சொல்லும்பொழுது புரிஞ்சிங்க, அது புரியலன்னா அதை வச்சிருங்க. அது எது என்ன, எந்த எந்த பகுதி புரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானா புரியும். அது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம், கவலைப்பட வேண்டாம். இதுல முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடியோடு கூடுதல். அது இந்த உடம்புல பூந்துடலாம், கிருஷ்ணன் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அந்த முத்தியை வாங்கிடலாம், கடவுள் கொடுத்துருவார். அப்படி கடவுளே கொடுக்க தவறினாலும் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையை கேட்கலாம். நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறார்? ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டாலும் சிவபெருமானுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மளுக்கும் அவரை விட்டா போக்கிடம் கிடையாது. அப்ப அவரு நம்மளை சிந்திக்கணும், நம்ம அவரை சிந்திக்கணும். இதுதான் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. இப்படித்தான் இந்த பாடம் படிக்க போறீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் உரிமையாகவும் கேட்கலாம். நான் ஏன்னா பக்தர்கள் அடியார்கள்னா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு, மரியாதைக்கு உள்ளவர்கள் இல்லையா, வாங்கிக்கலாம். இப்படி முக்தி பெறுவதற்கு தமிழில் ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது திருமணம். வேலை எங்கேயும் போக வேண்டாம், இங்கே கிடைக்கும். இந்த 9 தந்திரங்களாக இது பிரிக்கப்பட்டதுங்க. மந்திரம், திருமந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. மந்திரம்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான். நம்ம தொல்காப்பியத்தில் ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர் ஆணையிருக்கிற மறைமொழிதானே மந்திரம் என்ப, மறைமொழிதானே மந்திரம். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அது அது அவங்க அவங்க சொன்னது இது மந்திர வாக்கா எடுத்துக்கிட்டேன், வேத வாக்கா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னது. இப்ப மந்திரங்கள், அதாவது மந்திரம் என்பது வேறு, மந்திரம் என்பது வேறு. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது குறிச்சு வச்சுங்க, பின்னாடி தானா விளக்கம் புரியும். மந்திரம்ங்கிறது ம என் இத்து ரயும் போடுறோம், மந்திரம் போடுறோம், மந்திரம் அது வேற. திருமுறை பாடல்கள் எல்லாம் மந்திரங்களை சேரும். திருமுறை பாடல்கள் அத ஒரு அந்த ஒரு பதிகத்தை ஒரு விட படிச்சா போறோம், அதெல்லாம் மந்திர வகையைச் சேர்ந்தவை. அருளாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மந்திரம். இந்த தந்திரம்னா பிரிவுன்னு சொல்றது, டிவிஷன்ஸ். ஒன்பது வகையான உபாயங்கள், ஒன்பது வகையான வழிகள், இதெல்லாம் தந்திரம்னு பேர். இதுல ஒன்பது தந்திரங்கள் உண்டு, மெயினா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரிய 28 ஆகமங்களினுடைய பிழிவை ஒன்பது தந்திரங்களாக பகுத்து சொல்லியிருக்கு. பெற்றனல் ஆகமம் காரணம், காமிகம் உற்றல் வீரம், உயர் சிந்தம், வாதுளம், மற்ற வியாமலம், ஆகும் காலோத்திரம், சுற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. மகுடாகமோ சுப்பிராகமோ காலோத்திராகமோ வியாமலாகமோ வாதுளாகமம் சிந்தாகமம் வீராகமம் காமிகாகமம் காரணாகமம், ஒன்பது ஆகமா பிரிச்சாச்சு. 28 ஆகமங்களையும் நாம் தமிழில் படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. அந்த 28 ஆகமங்களையும் பிரித்து ஒன்பது ஆகமங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற நிலையில ஒன்பது ஆகமமும் ஒன்பது தந்திரங்களாக அனைத்து செய்திகளும் உள்ளது. இந்த திருமந்திரத்திலே இந்த ஒன்பது பிரிவுகளும் என்னென்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துப்போம். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இதில் திருமந்திரத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் தெய்வ நிலைக்கும் போகணும், அதானே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வ நிலைக்கு நம்மள போக முடியும், ஆனா கடவுளாக முடியாது. யோசனை பண்றாங்க, கடவுள்னாரு இப்ப தெய்வம்னாரு, நாம எல்லாம் ஒன்னா தானே நினைச்சிட்டு இருந்தோம், கடவுள் வேற தெய்வம் வேற, நாம எல்லாரும் தெய்வமா மாறிடலாம் முயற்சி பண்ண. முயற்சி பயிற்சி கடவுள் அருள் எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருந்து எல்லாம் கூட்டி வைத்தால் நாம் இறைநிலைக்கு கொண்டு போவோம். கடவுள் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது கடவுள்ங்கெல்லாம் ஒன்னே ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம் ஒன்றே கடவுள், ஒன்றே ஒரே ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் எளிமையா நான் பாடத்தை நடத்திடுவேன். முதல் தந்திரம், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு அறங்களை பற்றிய செய்திகள் நாம் பார்த்தா முதல்ல படிக்கணும். அது முதல் தந்திரம் முழுக்கதும் அப்படிதான் வரும். எல்லாருமே அறத்தான் முதல்ல சொல்லுவாங்க. இரண்டாவதா பார்க்கும் பொழுது புராணத்தில் வரக்கூடிய சில செய்திகள் வரும். புராண செய்திகள் ஏன் வருதுன்னா, சிவபெருமானை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய அட்ட வீரட்டானம் பேசணும், அட்ட வீரட்டானம் பேசணும்ல. ஏன்னா இறைவனுக்கு வந்து 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லையா, வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 25. புரிஞ்ச வரைக்கும் சரிங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அப்படி சைவ சித்தாந்தத்தை நேரடியாக படிக்காதவர்களுக்கு சொல்றத மட்டும் காதல வாங்குங்க போறோம், போக போக விளங்கிடும். ஆனா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். வழிபடுவதற்குன்னு ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு, சிவபெருமானுடைய வடிவங்கள். அந்த வழிபடக்கூடிய மூர்த்தங்களிலே வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம்னு மூணா பிரிக்கணும். இப்ப அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொன்னா அவர் வேக வடிவத்துக்கு வருவார், தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா யோக வடிவத்துக்கு வந்துடுவார். சோமாஸ்கந்தன் எடுத்தீங்கன்னா போக வடிவத்துக்கு வந்துடுவார். அப்ப அந்த 25 உள்ளேயே தான் வருவார். அப்ப சிவபெருமானை பற்றிய செய்திகள் நமக்கு தேவை. அதனால அவருடைய அட்ட வீரத்தானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சொல்றேன். நிறைய செய்திகளை சொல்றாங்க இரண்டாம் தந்திரத்துல. மூன்றாவது தந்திரம்ங்கிறது ரொம்ப நாள் நம்ம பேசணும். இன்றைக்கு நடத்தக்கூடிய யோக பயிற்சி மையங்கள் ஸ்ரீரங்கம் இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரகசியங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு யோக பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி, தெளிவா புரியுதா? அப்ப நிறைய இருக்கு, சின்ன ஏரியாவை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்கும் போது அப்ப திருமந்திரத்தில் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 12 யோகங்கள் சொல்ல போறோம். இறைவனை அடைவதற்கு உள்ள மார்க்கம் யோக மார்க்கமும் ஒன்று. யோகத்தாலும் இறைவனை அடையலாம், அதாவது சரியை நிலையில் அடையலாம், கிரியை நிலையில் அடையலாம், யோக நிலையில் அடையலாம், ஞான நிலையில் அடையலாம். இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, அது எல்லாம் ஞான வழியில் இறைவனை அடையும் நெறிகள். இறைவனை உள்ளத்தில் வைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுதனலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து விநாயகர் அகவல் எல்லாம் படிக்கிறீங்க. முழு விநாயகர் அகவல் தான் மூணாம் தந்திரம். அதை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அன்றாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுலேயே நான் யோகத்தை சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. எப்படி உட்காரணும், எப்படி வந்து மூச்சு மாறுது, மூச்சை மாற்றவே கூடிய கலை சொல்லித்தரேன், எங்கேயுமே கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க, 15 ஆண்டுகள் தீர்ன மூச்சை மாத்திர கலைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கஷ்டம், இங்கு மூச்சை மாத்தணும், வலது பக்கம் ஓடுறத இடது பக்கம் மாத்தணுமே, இடது பக்கம் ஓடுறத வலது பக்கம் மாத்தணுமே, கண்டே பிடிக்க முடியல. என்னால சொல்லி தரத்துக்கும் கிடைக்கல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பெரிய புத்தகத்தில் எடுத்து பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல ரகசியம் தெரிஞ்சது, கப்புன்னு பிடிச்சேன். உட்கார்ந்து இருக்கும் போதே மாத்திக்கலாம், மூச்சை மாத்திக்கலாம். மூச்சு இந்த பக்கம் ஓடுதா, வலது பக்கம் ஓடுதா, உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்லுவேன். மூச்சு எந்த பக்கம் ஓடுது உங்களுக்கு? மாத்தி மாத்தணும், உடனே மாத்தி காட்டுவேன். சரவோட்டம்னு பேர். அது எல்லாமே வந்து யோக சாதனங்களை குறிக்கும். அந்த யோக ரகசியங்கள் அத்தனையுமே மூணாம் தரம் தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும் நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு. அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்ல முடியும்? இப்போ இவ்வளோ வேகமெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவாக சொல்லுவேன். மூணு மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. 4வது தந்திரம் தான் உங்களுக்கு யந்திர வழிபாடுகள், மந்திரம் யந்திரம் தந்திர வழிபாடுகள். அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும். அதை யாருன்னு வெளிப்படுத்தலை, யாருன்னு வெளிப்படுத்தலை. அதை வந்து கூடுமான வரைக்கும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு உறுதியை வாங்கிக்கிட்டு, சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வழி நிறையா இருக்கு அதில். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன். 5வது தந்திரம் இறைவனை அடைவதற்குள்ள வழிகள். கடவுள் வந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்து செறிந்து இருக்கக்கூடிய பொருள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் உட்காரல, கடவுளுடைய வியாபகத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ கடவுளும் கேட்டுட்டு இருக்கார், கடவுளும் உள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ நாங்கள் வந்து கடவுள் வந்து என்னை ஒரு மைக்காக பயன்படுத்துகிறார். உள்ளே இருக்கிறது யாரு? கரண்ட் உள்ளே இருக்கு, இது வெறும் மைக்கு. அப்போ உள்ள இருக்கிறது யாருங்க? அப்ப இறைவனை விட்டு நம்ம எப்பொழுது நீங்கள அந்த அப்படிப்பட்ட அந்த இறையை, இறைவனை தங்கி இருத்தல் அர்த்தம். இறைவன் இறைனா தங்கி இருத்தல். இப்ப இந்த மயக்க இருக்குன்னு இதுல வந்து இறை தத்துவம் தங்கி இருக்கிறது. தங்கி இருக்கின்ற நிலையில் இறைவன் பேர். எல்லா பொருள்களிலும் கலந்து அதே நேரத்தில் கடந்தும் இருக்கக்கூடிய நிலையில் கடவுள்னு பேர். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள்ங்கிறதே வந்து அனுபவ பொருள், நவுன் இல்லது. அது ஒரு அந்த அந்த கடவுளை வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்திலையும் சரி திருமுறைகளிலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்ததில் சிவகுரு, இறைவனே குருவாக வரணும். ஞானத்தை, உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நமக்கு குருவாக வந்து அருள் உபதேசம் செய்வதை குறிக்கிறது தான் 6வது தந்திரம். 7ல சிவபூஜை, குரு பூஜை, செய்ய வேண்டிய தன்மைகள், எப்போ செய்யணும், யார் செய்யணும், இதை பற்றிய செய்திகள். அடுத்த தந்திரத்தில் வந்து பஞ்சகோஷங்கள், அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள்னா உரையின் அர்த்தம். 5 வகையான உடம்புகளை பற்றி பேச போகிறோம். அப்புறம் சைவத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, நடனம், முத்திநிலை, இப்படி அதையெல்லாம் பேசக்கூடியது 9வது தந்திரம். முத்தி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்து திருமந்திரமாக இருக்கிறது.